ரெக்கார்டு போட்டு விட்டேன். வழக்கமாக என்ன சொல்லுவேன், ஐயோ இப்போ என்னது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன், தாமதத்துக்கு மன்னிக்கும். இந்த பாட்காஸ்ட் வந்து வழக்கமாக நம்ம பண்ணுற பாட்காஸ்ட் எபிசோட்லேருந்து முற்றிலும் வேறுபட்டதாக இருக்குங்கிறத நான் இப்போவே சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த வலைவலியில் வந்து நான் ஒரு சிறப்பு விருந்தினர் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அதாவது எனக்கு தெரிஞ்ச கதை சொல்லிகளே ஆகச்சிறந்த ஒரு கதை சொல்லி வந்து இவங்க தான். அது வேறு யாரும் யா கிடையாது. இந்த நீங்கள் ஒரு ஆக்சுவலி நீங்கள் இந்த கதை நீங்கள் கேட்டிருப்பீங்க பாட்காஸ்டில். இந்த ஐயோ என்ன பேர் வச்சேன் அவங்களே, என்ன பேர் வச்சேன், ஐயோ அந்த எபிசோடு பேர் மறந்துட்டேன். இப்போ லிஸ்ட்டில் போய் பார்த்தா தான் தெரியும். ஒரு டீச்சரு சாக்லேட்டு கதை, அந்த கதை சொல்லியிருக்கேன்ல, அந்த கதையில் ஒரு டீச்சர் இவங்க தான். அது வேறு யாரும் கிடையாது, என்னுடைய தாய் தான். வணக்கம் தாயே, பேசுங்க. அவன்
சொல்லுப்பா
சொல்லுப்பா, அவன் ஃபோனில் பேசுகிறவங்க சொல்லுவாங்கிறீங்க.
என்ன சொல்ல சொல்கிறேன்னா
எனக்கு வந்து கதை சொல்கிறதுன்னு சரி, கதை அடிக்கிறதும் சரி, அந்த பழக்கம் வந்து பெருவாரியாக அது உங்ககிட்ட இருந்து தான் வந்ததுன்னு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள்,
எனக்கு வந்து எங்கள் அம்மாட்டேருந்து வந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன்.
ஐயோ,
அதாவது உனக்கு அம்மாச்சி.
ஆமாம்,
அவங்க கதை சொன்னாங்கன்னா அந்த இடம் பொருள் அந்த இடத்துல என்னென்ன, ஒரு நாய்க்குட்டி ஓடினா கூட அதை கூட சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு ஒரு யாராவது என்னென்ன அந்த இடத்துல இருந்துச்சோ, அந்த எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த இடத்துல இருந்த அகரிணையாக இருக்கட்டும், மற்ற எல்லா விதமான விஷயங்களையும் அப்படியே ஞாபகத்தில் வச்சு சொல்லுவாங்க. அதனாலேயோ என்னவோ தெரியல, அந்த கதை சொல்கிற ஒரு டேஸ்ட்டு எங்கள் அம்மாட்ட இருந்து தான் எனக்கு வந்தது. மற்றபடி நான் நல்லா கதை சொல்கிறேனா இல்லையான்லாம் தெரியாது, ஆனாலும் நல்லா சொல்லுவேன் ஓரளவுக்கு.
தன்னடக்கம்,
ஓரளவுக்கு நல்லா கதை சொல்லுவேன். அதில் எங்கள் அம்மாவே என்கிட்ட கதை கேட்பாங்க, சொல்லு அந்த சீவலப்பெருப்பாண்டி படம்லாம் வந்த புதுசில் அந்த கதையெல்லாம் அப்படியே படத்தில் வர மாதிரியே அதில் இருக்கிறதெல்லாம் வந்து சொல்லுவேன். படத்தில் வர மாதிரி இல்லை, அது அவங்களுக்கு புரிகிற மாதிரி, அவங்க வந்து அந்த காலத்து மனுஷன் இல்லையா, அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுவேன்னா அதனால அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி சிலப்பதிகாரத்தில் வர்ற அந்த மொத்த கதையும் சாராம்சத்தையும் சொல்லுவேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு கதை சொல்கிறதுங்கிறது அங்கேருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் வேலைக்கு போன இடத்துல ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு, அதுவும் அந்த கேஜி பிள்ளைகள பார்க்கும்போது நிறைய கதைகள், அது மாதிரி இந்த தென்னாலிராமன் கதைகள், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லும் போது தான் ஒரு நாள் இந்த சாக்லேட்டு கதை நடந்தது. அதில் ஒரு பையன் வந்து ரொம்ப மனசு ஒரு மாதிரி, ஓ சாமி கிட்டே போய் கண்ணை குத்திடுவாங்க, சாமி வந்து என்ன குத்திட்டான் நினச்சி தான் அவன் வந்து எந்திரிச்சு வந்து வாலண்டரியாக வந்து பொத்துக்கிட்டான். அது எனக்கு நானும் கதைக்கு கிடச்ச வெற்றியா இல்லை அது என்னங்கிறது எனக்கு தெரியாது. நானும் அவன் வந்து டைரெக்டாக போய் அந்த கதை மூலமாக அவன் மனசுக்குள்ள நான் போயிருக்கேன் அந்த விஷயத்தோட அப்படிங்கிறத ஹைலைட் அதில். மற்றபடி கதைங்கிறது வந்து சாதாரணம் கிடையாது, அது நம்மளுடைய வாழ்க்கையோட ஒரு நடைமுறையில் ஒத்து போகிற ஒரு விஷயம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கதை இல்லாமல் பேசுறதில்ல, அது தெரியுமா முதல்ல. எல்லா விஷயத்தையும் பாருங்கள், குழந்தையில பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம ஒன்றுன்னா ஒவ்வொரு விஷயமா நம்ம வந்து நம்ம என்ன செய்கிறோம்னா இந்த கதை மூலமாக தான். லைஃபே பார்த்தீங்கன்னா கதை மூலமாக தான் போய்கிட்டே இருக்கு. ஒரு 5 நிமிஷம் உட்காந்தீங்கனாவே நம்ம மைண்டில் ஒன்று ஓடும் தெரியுமா, ரீவைண்ட் பண்ணி ஓடும், அதுக்கு பேர் என்ன, அது கூட ஒரு கதை தான்,
வாழ்க்கை கதை.
மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கோம், அது யாருக்கிட்டையும் சொல்ல முடியாத கதைகளாகவும் இருக்கலாம், சொல்லக்கூடிய கதைகளை வெளியில் சொல்லிடுறோம். சொல்ல முடியாத கதை அண்டர் கிரவுண்டு பாதாளத்துக்கு அடியில், இது சொல்லுவாங்க இல்லையா, பாறை அடுக்கு அடியில் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த நீரோட்டம் மாதிரி போய்கிட்டே தான் இருக்கும். வெளிப்படுற நேரம் சிலது வெளிப்படும், சில இது அப்படியே ஓடிக்கிட்டே இருந்துகிட்டே இருக்கும்.
அது சரி சரி, இப்போ அம்மாச்சிட்டேருந்து இந்த கதை அது சொல்கிற பழக்கம் அது உங்களுக்கு வந்தது, அதுக்கப்புறம் அது எனக்கு வந்தது அப்படிங்கிறது, இப்போ இது பழக்கத்தால் வந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து இது ரத்தத்தில் ஊறின விஷயம், இது வந்து ரத்த ரீதியாக தான் நம்மளுக்கு வந்தது
அப்படின்லாம் சொல்லிட முடியாது. எல்லாத்துக்குமே சூழ்நிலை தான் காரணம்னு சொல்லுவேன்
நான்.
இது பிளட்டுனால வர்றதோ மற்ற இதுலலாம் அந்த மாதிரிலாம் இதில் எனக்கு இது கிடையாது. மொத்தத்தில் கதைன்னு சொன்னாவே எந்த குழந்தையும் உட்காந்து கேட்கும், கதைன்னு சொல்லிட்டா கண்ணு விரிய விரிய கதை கேட்குமே, அதுக்கு என்ன நம்ம சொல்கிறது. எந்த குழந்தையாக இருந்தால் ஒரு கதை சொல்லட்டா அப்படின்னு கேட்டோம்னாவே அப்படியே வந்து உட்காந்துரும்.
ஆமாம்,
நான் எந்த கிளாஸில் போனாலும் எனக்கு முதல்ல வந்து மிஸ் இன்னைக்கு ஒரு கதை சொல்லுங்கள் அப்படின்னு தான் கேட்குங்க. அந்த கதை மூலமாக நம்ம அதுக்கு பக்கத்தில் ரொம்ப அந்த இருதயத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துட்ட மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்துடும். இந்த கதை மூலமாக அதுகளை நம்ம ரொம்ப நெருக்கமாக நம்ம வந்து ஆனோன்னா நம்மளோட பாடமும் சீக்கிரத்தில் போய் சேர்ந்துடும். இப்படித்தான நிறைய வந்து பிள்ளைங்களை வந்து வசீகரம் பண்ணணும்னு கூட சொல்லலாம். அதனால என்னை ரொம்ப பிடிக்கும் அதுகளுக்கு. கதை சொல்கிறாங்க, நிறைய கதை சொல்கிறாங்க. கதை சொல்கிற ஒருத்தரால் வந்து கடிசாவும் நடந்துக்க முடியாது. அவங்கள எந்த அளவுக்கு கல்லால் அடித்தா கூட அவங்களால வந்து எந்த காரணத்தை கொண்டு அவங்களால கடினமான ஒரு வார்த்தைகளை பிரயோகம் பண்ண முடியாது. நம்ம வந்து அந்த இடத்துல வந்து நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன செய்வோம், அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன நினைப்போம், அந்த இடத்துல இருந்தால் நம்ம எப்படி நடந்துக்கிறோம், இப்படித்தான் நம்ம மனசை நினைக்க தோணுது. அது எதிராளியாக இருந்தால் கூட இப்படித்தான் நினச்சி நிறைய இடத்துல மொக்கையும் வாங்கிடுவோம்.
ஒரு கதையோட கதாபாத்திரங்களாக அவங்கள பார்த்து அவங்க கஷ்டப்படுவாங்க.
அதே மாதிரி தான். அதனால என்னதுல நம்ம கஷ்டம் வெளியில தெரியாமே போயிடும்.
இப்படி இருந்தா அடி பலமா
இல்லாம வந்து கனவு கண்ட மாதிரி ஆயிடும். நம்மளுடைய கனவுகள் வெளியில தெரியாம போயிடும்.
கரெக்ட் தான். அப்படி பார்த்தாலும் இப்ப எனக்கு வந்து நீங்க சொன்னதுதான், நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும் இது உண்மையா இல்லையாங்கிறதெல்லாம் வெரிஃபை பண்றதுக்கு எனக்கு வழி கிடையாது. எனக்கு வந்து லேட்டா தான் பேச்சு வந்தது. வழக்கமாக மற்ற குழந்தைங்க பேசுகிறத விட நீ மெதுவாக தான் பேசினேன். எங்கே நீ உமை பிள்ளையாக போயிருவியோ அப்படின்னு நினச்சி நான் பயந்தேன். ஆனால் நீ இப்போ இப்படி பேசுறியே, இப்படி எல்லாம் பேசுறியே, இது கேட்டு பேசுறியே.
குழந்தைகளை வந்து அம்மா, அக்கா, அக்கா, அம்மா, தாத்தா, இந்த மூணு வார்த்தையை தவிர எந்த வார்த்தையுமே தெரியாது. அப்போ நான் நினைப்பேன், உன் வயசில் இருந்த குழந்தைங்களையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது, ஐயோ நம்ம பிள்ளை ஊமை பிள்ளையாக இருக்குது, எப்படி நம்ம இதை வந்து உண்மையில ஊமையாக தான் இருப்பானோ, சும்மா ஒன்று ரெண்டு வார்த்தை மட்டும் தான் பேசுவானோ அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஊமைங்கிறத வந்து நம்ம ஒரு இதாக சொல்லக்கூடாது. ஆனால் அந்த நேரத்தில் என் மனசில் அப்படி தான் ஓடிச்சு. சரி, நான் ஒரு பிள்ளை நல்லா வாயடிக்குது, ஒரு பிள்ளை பேசாத பிள்ளையாயிடுச்சு போல அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா என்ன, ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு வருஷம் அது தள்ளி, ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அப்படியே போக 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 ரொம்ப பேச்சுன்னெலாம் பேசிட்டேன்லாம் சொல்ல முடியாது. ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சும் கூட ஒன்று ரெண்டு மூணு ரெண்டு ஒரு வகுப்பு தாண்டி ரெண்டு வகுப்பு தாண்டி மூணாவது வகுப்புலேருந்து தான் நீ பேசவே ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேயும் ரொம்ப அதிகமாக தாத்தாட்டு தானே அதிகமாக ஒரு ஈடுபாடாக இருக்கிறதுனால, தாத்தா வந்து அதிகப்படியான பற்று வச்சுருந்ததுனாலயோ என்னவோ தெரியல, அவங்களுடைய ஆட்டிடியூடு அதிகமாக வந்து உனக்கு வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம். அவங்களோடையே போகிறது, அவங்க பண்ணுறது எல்லாம் பண்ணுறது, அவங்க எப்படி குளிப்பாங்க, அவங்க எப்படி சாப்பிடுவாங்க, அதையே பார்த்துக்கிட்டே
இருப்பேன்.
ஆனால் பேச்சு ரொம்ப வளமாக வந்துச்சுன்னா அந்த மூணாவது அம்சம் வந்து படங்களில் வர்ற மாதிரிலாம் பேசுறது, அதை அதையும் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி தான் வந்து.
ஆக்சுவலி இந்த படம்னு ஒன்று தான் எனக்கு ஞாபகம் வருது. எனக்கு சின்ன பிள்ளையில வந்து நிறைய கார்ட்டூனு இந்த படம்லாம் படங்களை விட எனக்கு கார்ட்டூன்னா நிறைய பார்க்கறதுல எனக்கு என்ன தோணும்னா, அந்த கார்ட்டூனில் இருக்க ஹீரோஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எப்பவும் ஒரு பிரச்சனையோட சண்டை போடுவானுங்க, வில்லன்ஸோட சண்டை போடுவானுங்க. அவனுங்களுக்கு யூனிக்கான நிறைய பவர்ஸ் இருக்கும். அவனுங்க ரொம்ப அவங்க ஒரு கேரக்டராகவே ரொம்ப யூனிக்காக இருப்பானுங்க. எங்கேயோ சொல்ல வந்து எங்கேயோ வந்துட்டேன். இது உதாரணத்துக்கு இந்த ட்ராகன் பால்ஜின்னு ஒரு கார்ட்டூன் பார்ப்பேன். அப்புறம் நருட்டோன்னு ஒரு கார்ட்டூன், அது எல்லாத்துலேயும் ஒரு பொதுவான விஷயம் என்னவா
இருக்கும், நருட்டோ இப்போ வரைக்கும் தான் பார்த்துக்கிட்டேன்.
நருட்டோ இப்போவும் திருப்பி பார்க்குறேன், அது வேறு அதெல்லாம் அது நான் சொல்ல வரல. அப்போவும் பார்த்தேன், அதுக்கப்புறம் நடுவில் வந்து விட்டு போச்சு, திரும்ப இப்போ கண்டினியூ பண்ணுறேன். அது சொல்கிறேன், அதில் என்னென்னா ஒரு பொதுவான அம்சமாக என்ன இருக்குன்னா, ஹீரோ ஒருத்தனும் மதிக்க மாட்டாங்க. அவன் ஒரு லூஸ் பாய மாதிரி தான் எல்லோரும் ட்ரீட் பண்ணுவாங்க. அவன் வந்து ஆக்சுவலி வந்து ரொம்ப இன்னசென்ட்டாக இருப்பான். அவன் லூஸுங்கிறவங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பிரயோகப்படுத்த முடியாது. அவன் இன்னசென்ட்டாக இருப்பான், எல்லாரையும் நேசிப்பான், அவன் எதிரிகளை கூட நேசிப்பான். அந்தளவுக்கு அவன் அந்தளவுக்கு ஒரு அக்மார்க் நல்லவன். அவன் எதிரி மன்னிப்பு கேட்டான்னா சரி பொழச்சு போடா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவன் வந்து நல்லவனுங்க. அவனும் அவங்க லைஃப் அவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவனுங்க எல்லாத்தையும் எதிர்த்து சண்டை போடுவானுங்க, தடைகளை தாண்டி வருவானுங்க. ஊர்லேயே இருக்கிறதுலே பெரிய கெத்து அவன்தாண்டா, பெரிய இருக்கிறதுலே கில்லாடி அவன்தாண்டாங்கிற லெவலுக்கு உழைச்சி மேலே வர்ற அளவுக்கு அந்த மாதிரியான கதைகள் அவங்கள்ட்ட இருக்கும். இப்போ யோசிச்சு பார்க்கும்போது நம்மளும் வந்து நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைகளை தாண்டி ஜெயிச்சு வரும்போது நம்ம கதையில் நம்ம ஒரு ஹீரோவாக தானே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வரும்போது நல்லா தான் இருக்கு. இப்போ கதை கேட்குறோம் பேசுகிறோம் இதெல்லாம் தாண்டி, இப்போ உங்களுக்கு வந்து ஜென்ரலாகவே நீங்கள் யார்கிட்ட வந்து போய் பேசுனீங்கன்னாலும் வந்து அந்த இடத்துல இருக்க எல்லாரும் நீங்கள் பேசுகிற கேட்குற அளவுக்கு ஒரு மாதிரி கிரிப்பிங்காக நீங்கள் பேசுவீங்க. அவங்க எல்லாரையும் வந்து கட்டி போடுற மாதிரி நீங்கள் பேசுவீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சோர்வை தரலையா சில நேரத்தில்? எல்லா நேரத்துலையும் நம்ம அந்த கூட்டத்தை வந்து நம்ம தானே வந்து ஒரு
அது
ஒளியேற்றி வைக்கிறோம்
வந்து
அப்படின்னு.
பேசும்போது இதைத்தான் பேசணும்னு நினச்சிட்டுலாம் நான் பேச மாட்டேன். அப்படி வந்து போவேன். இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்டுங்க பக்கத்தில் தான் வீடு, எதிரெதிர் வீடு. அவங்க வீட்டில் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா இப்படி போய் உட்காந்து இப்படி பேசும்போதே எதையாவது ஒரு டாபிக் அந்த அன்னைக்கு பேப்பரில் வந்த விஷயமா இருக்கும் அல்லது டிவியில் பார்த்த விஷயமா இருக்கும், அதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் எடுத்து சொல்லுவேன். அப்படி பேசிகிட்டு வரும்போது ஆமாம் அதானே, அப்படி அது இப்படி ஆயிடுச்சாமே. அப்போ நாங்கள் பேசும்போது அந்த பேப்பராக இருந்தால் கூட அந்த பேப்பரில் வர விஷயத்துக்கு உண்மையான ரீசன் என்ன, அதில் என்னென்ன நம்ம கேள்விப்பட்டது கரெக்டாக, அது எந்த அளவுக்கு அது சரியானது, இதெல்லாம் பார்த்து படிச்சுட்டு தான் அந்த விஷயத்தை அவங்கள்ட்ட எல்லாம் சொல்லுவேன் நான். அவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் பேப்பரில் படிக்கிறத விட நீ சொல்கிறது சுவாரஸ்யமாக இருக்குது அப்படிங்கும்போது நீயே படித்து சொல்லிடு அப்படின்னு. அந்த அதாவது அது ஒரு பகுதி இருக்கும் தினத்தந்தி பேப்பர்லேயே, ஒரு போர்ஷன் இருக்கும் தனியாக ஞாயிற்றுக்கிழமைகளில் வரும், ஒரு மாதிரி பொதுவாக நடந்த விஷயங்கள், உண்மை சம்பவங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கும், வரலாற்று செய்திகள் இப்படிலாம் இருக்கும். அதில் அரசியலில் கொஞ்சம், வரலாற்று செய்திகளில் கொஞ்சம், ஒரு தினசரி சமூகத்தில் நடந்த ஒரு விஷயங்கள், இப்படி எல்லாத்துலேயும் எடுத்துக்கிட்டு பேசும்போது 1 ஹவர் எங்களுக்கு பத்தாது. அன்னைக்கு நான் பேசிகிட்டு இருப்போம், பார்த்தா மணி ஆகிடுச்சு, மணி 7 மணிக்கு பேச ஆரம்பிச்சுட்டு மணி. இது ஒரு வட்டமேசை மாநாடா, இது என்ன மகளிர் மாநாடா, இப்படி கூட பக்கத்தில் இருக்கவங்களாம் கூட இவ்வளோ நேரம் பேசுகிறீங்களே, எதை பற்றி பேசுவீங்க? நாங்கள் ஊர் கதை பேச மாட்டோம். மேக்சிமம் 85%, 90% கூட சொல்லலாம், எல்லாமே பேப்பர் செய்திகளையும் தொலைக்காட்சியில் வர அதாவது நல்ல செய்திகளாக தான் இருக்கும். அதுலேயும் அந்த நாங்கள் பேசுகிற உறுப்பினர் ஃப்ரெண்டுங்களில் எப்படிப்பட்டவங்கன்னா, எல்லாருமே 45 40 இந்த ஏஜில் இருந்தவங்க எல்லாருமே, அப்படிப்பட்டவங்க எல்லாரும், அதில் ஒரு சிலர் மட்டும் 50 55 60 அந்த வயசில் இருக்கிறவங்க. அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவோம், அவங்கவுங்க வயது முதிர்ச்சியோட ஒரு பேச்சு இருக்கும் அதில். அவங்க பேசும்போது அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் நானும் என்னுடைய ஏஜுக்குள்ள விஷயத்தையும் சொல்லுவேன், அவங்க ஏஜுக்குள்ள விஷயத்தையும் வாங்கிக்கிருவேன். அவங்களோட விஷயங்கள் எங்களுக்கு வந்து கிடைக்கும்போது எங்களுக்கு ஒரு அனுபவம், எங்களோட விஷயம் அவங்களுக்கு வந்து ஒரு பொழுதுபோக்காகவும் கேட்டுக்கிடுவாங்க அவங்க. இப்படி தான் எங்களுக்கு பேச்சு வந்து, அது 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ 3 மணி நேரம் கூட பேசியிருக்கோம் நாங்கள் உட்காந்து. நாளடைவில் அது டைம் குறைஞ்சி போச்சு, போகிறதே முடியல, இப்போ பேசுறதுக்கே இது இல்லாமல் போயிடுச்சு.
படுக்க தூங்காமல் உட்காந்து நம்ம பேசுறத விடவா அதிகமாக பேசியிருக்கீங்க.
அது அது நம்ம வீட்டுக்குள்ளே பேசிக்கிறது.
இல்லை சொல்கிறேன், 2 மணி நேரம் 3 மணி நேரங்கிறது அதிகமாக சொல்கிறீங்களே. இல்லை அது 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 தான் என்னோட என்ன சொல்கிறது, எனக்கு இருக்கிற அடுத்த கேள்வியாகவே நான் அதை தான் கேட்குறேன். என்னென்னா, இப்போ நம்ம வீட்டை பொறுத்தவரை இப்போ நீங்கள் பேசுகிறத முழுசாக காது கொடுத்து கேட்குறது நிறைய நேரங்களில் நானாக தான் இருக்கேன். நான் பேசுகிறத முழுசாக நிறைய நேரங்களில் காது கொடுத்து கேட்குறது நீங்களாக தான் இருக்கீங்க. கேட்குறதுங்கிறது ஏன் ஏன் இந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்து ஏன் மற்றவங்களுக்கு புரியாமல் போகுது? ஒருத்தவங்க பேசுகிறத அதை வந்து திருப்பி எதுவும் அதுக்கு மறுப்பு சொல்லாமல் இல்லை அதுக்கு ஒரு அறிவுரை சொல்லாமல் முழுசாக அவங்க என்ன உணர்வோடு பேசுகிறாங்க, ஏன் அதை பேசுகிறாங்க அப்படிங்கிற நினப்போட கேட்குறது ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்கு?
இப்போ நீங்கள் சொல்கிற விஷயம் எல்லாமே நான் வந்து கேட்டுக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா, முதல்ல பொறுமை, முதல்ல அதை கேட்டு ரசிக்கிறவோ முதல்ல அதை பொறுமையாக கேட்டுக்கிறவோ ரெண்டு இதுவும் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் வெறுமனே நீ கேட்கவும் முடியாது, ஒன்று இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேசுகிறவங்க பேச்சில் வந்து ஒரு பிடித்தம் இருக்கணும். அந்த ரெண்டு இருந்தால் தான் வந்து எதிரில் இருக்கவங்க கேட்குறவங்களுக்கு, அதாவது கேட்குறவங்களுக்கும் அந்த பேசுகிறவங்க மேலே ஒரு பிடித்தம் இருக்கணும்னு நான் சொல்ல வரேன். ஓ இவங்க பேசுகிறாங்க நம்ம கேட்போம், ஒன்று. இன்னொன்று, இவங்க பேசுகிற விஷயம் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும், அதை கேட்போம், அது ரெண்டு. மூணாவது வந்து, இந்த விஷயம் சரி, இவங்களுக்கு தெரியாத விஷயம், நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் அவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம கேட்டுக்குருவோம் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கணும். இப்படிலாம் இருந்தால் தான் ஒருத்தர் செய்தியை இன்னொருத்தர் ரிசீவ் பண்ண முடியும்.
அப்போ ஒருவேளை கஷ்டத்தை பற்றி ஒருத்தர்
அது அவங்களுக்கு வந்து கேட்குற அளவுக்கு பொறுமை இல்லைன்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும்?
இல்லை பொறுமை இல்லைங்கிறத தாண்டி இப்போ ஒருத்தர் வந்து தன்னோட மன கஷ்டத்தை சொல்கிறான்னு வச்சுக்குவோம், அப்போவும் வந்து அதை நீ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லணும், த்ரில்லிங்காக சொல்லணும்.
அவங்களோட மனநிலையை பொறுத்திருக்கு. அதாவது வலிக்குது, எனக்கு காலில் அடிபட்டுருச்சு வலிக்குதுன்னு சொன்னால், அந்த வழியை உணர்ந்து அந்த வழியை தெரிஞ்சுக்கிட்டு அதை ஒருத்தர் வந்து கேட்கணும், நீ பார்த்து போயிருக்கக்கூடாதா, பாதையில் நீ பார்த்து போகாமல் காலில் இடிச்சுக்கிட்டு வந்து படி வந்து இடிச்சிருச்சுன்னு சொல்கிற, படியை வந்து உன்னை வந்து இடிச்சிச்சு, நீ தான் அதில் போய் இடிச்சுக்கிட்ட,
இல்லை
இப்படி
அதுதான்,
குதர்க்கம் பேசுறவங்கள்ட்ட ஒன்றும் செய்தி சொல்ல முடியாது.
இல்லை இப்போ பிரச்சனையே அதானே, இப்போ உடலில் ஏற்படுற காயத்துக்கே இவங்க இவ்வளோ லெத்தார்ஜிக்காக இருக்காங்க, அப்போ
ஆமாம்,
மனசில் ஏற்படுற காயத்துக்கு
அதே தான்,
என்ன
ரெண்டுக்கும் ஒன்று
கண்டுக்குவாங்க?
தான், ரெண்டுக்கும் ஒன்று தான்.
இப்போ அப்போ கூட இப்போ காலில் சின்ன அடிபட்டுச்சுன்னா இப்படி பேசிடுவாங்க, இப்போ அதுவே வந்து மண்டையில் அடித்து ஏதாவது தையல் போடுற அளவுக்கு தையும் ரத்தம் வருதுன்னா அப்போ வந்து பதறுவாங்க, ஐயோ ஏதாவது ஆயிரும், ஏன்னா தலையில் அடிபட்டிருக்கே, அது ரொம்ப ரொம்ப வைட்டலான ஒரு ஏரியாவாச்சே, ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பதறுவாங்க. இதே இது ஒருத்தன் வந்து எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்குது, அன்சைட்டி இருக்குது, எனக்கு எதையோ நினச்சி பயமாக படபடன்னு இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து அதெல்லாம் போக போக சரியாக போயிடும், இல்லை வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறியா, இப்படிங்கிற மாதிரியான பதில்கள் தான் வருதுங்கிறத. ஒன்றும் இல்லை பயப்படாத, என்ன 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 யோசிச்சுட்டு இருக்க சொல், என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்குறதுக்கு ஏன் வந்து இங்கே, ஏன்னா இது இந்த மென்டல் ஹெல்த்துங்கிறதே வந்து அப்பப்போ பேசுகிறாங்க அப்பப்போ மறந்துடுறாங்கிறதா நீங்கள் நடந்துகிட்ருக்கு. அது மென்டல் ஹெல்த்துன்னு சொல்லணும் கூட அவசியம் கிடையாது, கேளுங்களேன் பேசுகிறத கேளுங்களேன். இப்போ நம்மளுக்கே வந்து இப்போ நான் நம்ம வீட்டில் இருந்த சூழ்நிலைக்கு கடந்த இந்த 2020 நம்மளை போட்டு வாட்டின வதக்குக்கு நம்மளுக்கு வந்து நிறைய இடங்களில் சோர்வாக தான் இருந்தது, மனசளவுலேயும் சரி உடலளவையும் சோர்வு தர நிறைய சூழ்நிலைகள் தாண்டி தான் வந்தோம். ஆனாலும் அதில் என்ன ஒரு இது இருந்ததுன்னா, சரி ரொம்ப தாங்கிக்க முடியாத ஏதோ ஒரு யோசனை மனசில் ஓடிக்கிட்டே இருக்குது,
தாத்தா
சரங்கமாக
கூட
இருக்குன்னு.
தான் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட, வாமா இங்கே உட்காரு பேசு, எனி டைமே என்னை வந்து கூப்பிட்டு வந்து உட்காரு பேசுமா பேசு பேசு அப்படின்னு சொல்லி இந்த தட்டுவாங்க, அப்படி இந்த அந்த சேரில் ரெண்டு தட்டு தட்டி உட்காரு, எப்போ பார்த்தாலும் சமையல் பண்ணிக்கிட்டே இருக்கிறேங்கிற, வந்து உட்கார் பேசு அப்படிம்பாங்க. நான் எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அவங்க பேச சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப நேரம் உட்காந்து பேசியிருக்கலாமே, நம்ம ஏன் நம்ம வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம வேலை இருக்குது வேலை இருக்குது வேலை இருக்குன்னு அவங்கள்ட்ட பேசுகிற நேரத்தை ஏன் நம்ம குறைச்சோம், நான் பேசணும்னு வருவேன் அந்த நேரம் அவங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, அவங்க உட்காந்துருக்க நேரத்தில் எனக்கு வேலை இருக்கும், இதுதான் அவங்களுக்கு நான் பேசுகிறதுக்கு நிறைய வந்து மிஸ் ஆகிடுச்சு, நிறைய வந்து தவிர்த்துட்டேன்னு சொல்ல முடியாது, சூழ்நிலை அந்த மாதிரி ஆகி போயிடுச்சு. ஆனால் அவங்க பேசியிருந்து நான் கேட்டிருந்துருக்கணும், எவ்வளோ வேலை இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு நான் வந்து உட்காந்து கேட்டிருக்கணுமா இல்லையா, அப்போ அது யாரை குறை சொல்கிறது, என்னை நானே வந்து நீ நேரம் ஒதுக்காமல் போயிட்ட அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கே இருக்குது அப்பப்போ.
அது நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, அது அந்த மாதிரி யோசிச்சா சரியாக இருக்கா, ஏன்னா நீங்கள் வந்து வேணும்ன்ட்டு அதை பண்ணதாலாம் இல்லை, அது வந்து நம்ம சில நேரத்தில் நம்மளுக்கு சில விஷயங்களை திருப்பி யோசித்து பார்க்கும்போது நம்ம வந்து சில விஷயங்களுக்கு யாரை பழி சொல்கிறதுன்னு தெரியாத இருக்கிறப்ப நம்ம மேலே நம்ம பழி சொல்லிக்கிற மாதிரி தான் அது, அந்த நேரத்தில் இருந்த நிலவரம் அப்படி தான் இருந்ததுங்கிறது தான் உண்மை. நம்ம நிறைய மெமரிஸ் ரீகால் பண்ணும்போது அப்படி தான் ஆகும், அது கொஞ்சம் அங்கங்கே அப்படியே மாறும், நம்ம அதை எப்படி நம்ம அதை ஞாபகப்படுத்த ட்ரை பண்ணுறோமோ அதுவாக வந்துடும், அதனால் உங்களுக்கு அந்த இன்சிடென்ஸ் அப்படி தான் ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அப்படி பார்த்தா நான் ஸ்கூலில் டயத்தில் ஸ்கூல் போயிட்டு இருந்த டயத்தில் நீங்கள் டீச்சராக இருந்தீங்க, அப்போ வந்து நான் நினைக்கிறதா இருந்தால் அதை இப்படி எனக்கு நான் யோசிச்சிருக்கலாம், அம்மா வந்து நம்மளை கண்டுக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சிருந்தா அது நல்லா அது வந்து தப்பாக போயிருக்கும். ஆனால் இல்லை, விஷயம் அங்கே ஆக்சுவல் விஷயம் அது கிடையாது, நீங்கள் வந்து குடும்பத்தையும் ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த இடத்துல வந்து நான் தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வயசுலேயே நான் அதை வந்து ஒரு குறையான நினைக்காமல் இருந்தேன்னு தான் சொல்லணும், அது எப்படி நினைக்க ஆச்சரியமாக இருக்குது, அது முக்கிய காரணம் அம்மாச்சி தாத்தான்னு கூட சொல்லலாம். அதான் சொல்கிறேன், இப்போ இந்த மாதிரி எடுத்து பார்க்கும்போதே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு பிரச்சனையான சூழலெலாம் தாண்டி இது பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், எனக்கு 25 வயசா அப்படிங்கிறத நினைக்கும் போதே எனக்கே ஒரு மாதிரி ஆல்ரெடி இவ்வளோ வளர்ந்துட்டோமா நம்ம அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. வயசு ரீதியாக சொல்கிறேன், இன்னும் நிறைய விஷயத்தில் ஒரு இது இருக்குது, குழந்தைத்தனம்லாம் இருக்குது, அது இருக்கல தப்பு இல்லை அது வேற, ஆனால் சொல்கிறேன் 25 வயசு எனக்கு
எவ்வளோ வயசானாலும் ஒரு குழந்தைத்தனம் இருந்தால் தான் அந்த வாழ்க்கையில் வந்து ஒரு பயம் இல்லாமையும் ஃபேஸ் பண்ணுறதுல வந்து ஒரு தைரியமும் கிடைக்கும், ஏன்னா குழந்தைக்கு வந்து பயமும் தெரியாது, எதையும் வந்து இப்போ இது நம்மளை பயமுறுத்துங்கிற எண்ணமே இல்லாமல் தான் அது போய் எதையுமே பண்ணும், நெருப்புன்னு தெரிஞ்சுதான் போய் சுடும், அந்த போய் கையை சுட்டுக்கும்,
ஆமாம்
அது வந்து அசட்டு தைரியம்னு கூட சொல்லிக்கலாம், அதுக்கு தெரியாது அது நல்லது கெட்டது தெரியாது, அது மாதிரி குழந்தைத்தனமா இருக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தான்.
பயப்படாது குழந்தை வந்து தோக்குறதுக்கு பயப்படாது, கீழே விழுந்தா யாராவது பார்த்து சிரிப்பானேன்னு நினைக்காது,
ஆமாம்
அதனால வந்து
மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை தர முடியும், அதோட இயல்பு வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் இருக்கிறது நல்ல விஷயம்.
கரெக்டு தான், அதெல்லாம் இல்லாதான் என்கிட்ட அந்த குழந்தைத்தான் இன்னமும் இருக்கு 25 வயசுலேயுங்கிறது எனக்கு, அதனாலே நான் வயசை மறந்துடுவேன், நம்ம வந்து ஒரு அடல்ட் வெல் க்ரோன் அடல்ட்னா அப்படிங்கிறதுங்கிறத நான் நிறைய நேரத்தில் மறந்துடுவேன், அதுக்கு நீங்களும் ஒரு காரணம்.
எனக்கு வந்து மெச்சூர்டான ஒரு பொம்பளை, ஒரு முதிர்ந்த ஒரு பொம்போ, ஒரு ரெண்டு பிள்ளைங்களுக்கு தாய், அதாவது கல்யாண வயசில் ஒரு பையன், அதுக்கும் கம்மி ஒரு 5 வயசு கம்மி ஆகணும் விட சின்ன பையன் ஒருத்தன்,
அதாவது இருங்க
அதாவது
ஒரு செகண்ட்,
ரெண்டு
ஆடியன்ஸுக்கு
வயசு,
ஒரு தெளிவு சொல்லிடுறேன். அவங்க
ரெண்டு.
கல்யாண வயசில் ஒரு பையன் சொல்கிறது எங்கள் அண்ணனை, என்ன கிடையாது.
ஆமா, அவனுக்கு தம்பி நீ, அவனை விட ஒரு 5 வயசு தான் கம்மி.
ம்
ரெண்டு பேரும் வந்து எனக்கு வந்து
ம்
இருக்கிறீங்களே வெளியே. ஆனா
ம்
நான் வந்து உங்களை அவ்வளோ பெரிய பிள்ளைங்க இருக்கிற ஒரு தாயின் வெளியில போய் சொன்னா நம்ப மாட்டாங்க.
ஆமாம்.
ஒரு மெச்சூர்டான ஒரு லேடி எப்படிலாம் இருக்கணும், யார்கிட்டையும் வந்து ஒரு மாதிரி கராரா பேசுறதோ, ரொம்ப கடுகடுன்னு இருக்கிறதோ, ஒரு மாதிரி ரொம்ப பொறுப்புகளை வகிக்கிறோங்கிற அந்த கெத்தோ, அதெல்லாம் எதுவுமே கிடையாது என்கிட்ட. அது வந்து எனக்கு வந்து இன்னும் அந்த வாயிலா ஜீவங்கள்ட்ட எல்லாம் ரொம்ப பாசம்.
ஆமாம்.
அப்புறம் போயிட்டேன், அதுங்கள்ட்ட போயிட்டேன்னா ரொம்பவே என்ன மறந்துடுவேன் நான்.
ம்
குழந்தைங்களை பார்த்துட்டு இன்னும் ரொம்ப குழந்தையாயிருவேன் நான்.
ம்
அதனால எனக்கிட்ட ஒரு சில குணங்கள் எனக்கிட்டே இன்னும் வந்து நான் வந்து மெச்சூர்ட் ஆகிட்டேனா, மெச்சூர்டா இருக்கேனா
ம்
அப்படிங்கிறது தெரியல.
ம்
சில நேரம் தைரியம் இல்லாமல் போயிடுவேன். திடீர்னு பார்த்தா தைரியம் என்கிட்ட எங்கேருந்து அவ்வளோ வருதுன்னு எனக்கே தெரியாது. திடீர்னு பார்த்தா பயங்கரமான தைரியமாக இருக்கும்.
ஆமாம்.
வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன். ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு போயிருக்கும் போது 2002ல் கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் வந்திருந்தாங்க. எல்லாம் நான் வெறும் பிஏ தான். அவங்கெல்லாம் பார்த்தா எம்ஏ எம்ஃபிலு பிஹெச்டி அந்த ரேஞ்சில் தான் வந்தாங்க. மதுரையிலேருந்தெல்லாம் கூட வந்திருந்தாங்க. அவ்வளோ பேர் வந்ததில் ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி ஃபில்டர் ஆகி கடைசியில் ஒரு 15-20 பேருக்குள்ள வந்து நின்றுச்சு. அந்த 20 பேரில் நானும் ஒரு ஆள். அதுலேயும் ஃபில்டர் பண்ணி 7 பேர் ஃபில்டர் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போதெல்லாம் நான் உண்மையிலேயே என்ன நான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன், பெர்ஃபார்மன்ஸ் என்ன பண்ணேன் அப்படிங்கிறதே எனக்கு இப்போ நினச்சேனாலும் நம்ம தான் பண்ணுமா அப்படின்ட்டு ஒரே ஒரு குரல் மட்டும் நடத்த சொன்னாங்க. இப்போ தொட்டனை தூரம் மணர்க்கேன் அந்த அந்த திருக்குறளை தான் எடுத்து நடத்தினேன். நம்மளுடைய பலம் நம்மளுக்கே தெரியாதுங்கிறது மாதிரி அந்த நேரத்தில் நான் வந்து எனக்கே நம்ப முடியல. திருப்ப வந்து அந்த 7 பேரில் நானும் ஒரு ஆளாகி செலக்ட் ஆகி ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்து 10 வருஷம் வேலை பார்த்துட்டு வெளியில் வரும்போது நான் இவ்வளோ நாள் வேலை பார்த்தனா, இப்போ இன்னைக்கு நினச்சேனாலும் எனக்கு மலைப்பாக இருக்குது. அதுமாரி எனக்கே வந்து நான் மெச்சூராக இருக்கேன். ரொம்ப வந்து ரொம்ப ஒரு பெரிய மனுஷ தோரணையோடு இருக்கேன்னு சொன்னால் கை இல்லைன்னு தான் சொல்லணும். நாளைக்கே பெரிய பையனுக்கு கல்யாணம் பண்ணிட்டா நான் ஒரு மாமியார். ஆனால் எனக்கு அந்த கெத்து இருக்காங்கிறது கேட்டால் இல்லை. வந்தா மருமகள்கிட்ட சரண்டர் ஆகி அம்மா நீ பார்த்துக்கம்மா, நீ செய்ய, நீ என்ன செய்யறியாதாம்மா எனக்கு, பையனையும் பையனை நல்லா பார்த்துக்க, நீயும் நல்லா இது பண்ணிக்க, எங்களை பற்றி எந்த இதுவும் கிடையாது, நீ என்ன சொல்கிறிய அதுக்கெல்லாம் ஆமாம் தான், எஸ் தான், நோங்கிறதே கிடையாது. நீ என்ன வழி சொல்கிறியோ அதே வழியெல்லாம் நாங்கள் நடக்கிறோம். எங்களையும் பார்த்துக்க, என் சின்ன பிள்ளையும் பார்த்துக்க, உன் வீட்டுக்காரன் நல்லபடியாக பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு.
சின்ன அதெல்லாம் அவங்கவுங்க அவங்கவுங்கள பார்த்துக்குவாங்க. திடீர்னு நீங்கள் தூக்கி கொண்டு போய் எல்லாத்தையும் தூக்கி கொண்டு போய் தூக்கிட்டு இருந்தாமல் அந்த வெயிட்டு தாங்கலை இருந்தால் நீ வச்சு கண்டு கொடுக்குற மாதிரி எல்லாம் வேணாம்.
ஒரு வெயிட்டே நான் தூக்கலை தம்பி.
இல்லை ஒன்றும் இல்லை, அது வேற விஷயம். வெயிட்டு இந்த சென்ஸ் நான் என்ன சொல்கிறேன்னா, பார்த்துக்க பார்த்துக்கங்கிறீங்களே, எல்லாம் வளர்ந்த பைக்கிங்க தானே, ஏதோ குழந்தைய சொல்கிற மாதிரி சொல்கிறீங்க, எல்லாம் வளர்ந்த வைங்க தானே.
வர்ற மருமக 1008 கனவுகளோடு வரும்.
ஆமாம்,
இந்த வீட்டோட எல்லா இதுகளையும் அது வந்து ஆக்குபை பண்ணி அது செய்யணுங்கிறதுல தான் இருப்பாங்க எப்போவுமே. இங்கேருந்து நான் வந்து எல்லாத்தையும் நானே தான் பார்த்துக்குவேன், நீ வந்தாலும் கொஞ்சம் ஓரமாயிருன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. அது அதோட மென்டாலிட்டிக்கு நம்ம இறங்கி எல்லாரும் வந்து போனாக்கா பிரச்சனை இருக்காது.
ஓகே, அதாவது நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை சொல்கிறீங்க. ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக அவங்க வந்து எப்படி அந்த பிள்ளை இருக்கான்னு ஆசைப்படுது, அது போல
உங்கள் அம்மா வீட்டில் எப்படி இருந்தே அப்படியே தான் இங்கே. அங்கே ஒரு அம்மானா இங்கே ஒரு அம்மா அப்படி தான் நீ நினச்சிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்காகவோ இதுக்காகவோ நான் சொல்ல.
இப்போ இதை நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி கேட்ட கேள்வியில் ஒன்றா தான் என்னென்னா, இப்போ ஒருத்தவங்க அவங்க கஷ்டமாக இருக்கிற விஷயத்தையோ ஒரு கவலையோ பற்றி பேசுகிறாங்கும்போது இதெல்லாம் ஒரு கவலையாக இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படிங்கிற பதில் வந்து தான் அவங்க இது கேட்கக்கூட அவங்களுக்கு காதில் விழக்கூடாத ஒரு பதில்னா அதுதான், நம்ம சொல்லக்கூடாத ஒரு பதில் அதுதான். அது என்ன இது, சரி சொல்லு சொல்லு, என்ன சொல்லணுமோ சொல்லு, என்னென்னலாம் மனசில் இருக்கோ சொல்லு அப்படிங்கிற ஒரு துணியில் அது இருக்கிறது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்டாக தானே, கரெக்டு. ஃபஸ்ட்டு சொல்ல விடணும்ல,
சொல்ல விட்டால் தான் தெரியும்.
அதுதான், ஸோ அதனால் சொல்ல விடுறதுல எந்த தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
நம்ம கேட்டால் தான் எந்த ஒரு விஷயமே தெரியும். அதுக்கு ஒரு இன்சிடெண்ட் என்ன இருந்துச்சுன்னா, ஒரு நாள் கிளாஸில் ஒரு பையன் வந்து ஹோம்ஒர்க்கே எழுதலை.
தண்ணி வேணுமா? குரல் ரொம்ப இதாக இருக்குது.
எதுவுமே எழுதவே இல்லை. ஏன் ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னா, அப்படியே இருந்தேன்னா அவன் வந்து யூகேஜி பையன் தான். அவன் அப்படியே நின்றுக்கிட்டே இருந்தான். ஒரு 2 செகண்ட் பேசாமல் நின்றுக்கிட்டு இருக்கான். நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏன் ஹோம்ஒர்க் எழுதலை அப்படின்னா, நோட்டை எடுத்து பார்த்தா நோட்லேயும் எழுதலை, ஸ்லேட்டில் எழுதலை. என்ன தான் பிரச்சனை சொல்லுடா அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். நான் எழுதலை. ஏன் எழுதலை? வீட்டில் அம்மா வந்து உனக்கு உட்கார வச்சு எழுத வைக்கலையா? இல்லை. ஏன் அம்மா எழுத வைக்கல? அம்மா இல்லை அப்படின்ட்டான். எனக்கு அது பயங்கரமான ஒரு இது. ஒரு இது என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை அம்மா ஊருக்கு போயிருக்காங்களோ, இல்லை என்னன்னு தெரியாமல் நம்ம டப்புன்னு கேட்டுறக்கூடாதுன்ட்டு, அப்படியா அம்மா எழுத வைக்கல, அம்மா இல்லையா, சரிப்பா சரி உட்கார் அப்படின்ட்டேன். சொல்லிவிட்டு அப்புறம் வந்துட்டு எனக்கு விஷயம் அப்புறமா தான் எனக்கு தெரிய வந்தது. அவனை அவங்க தாத்தா கூட்டிகிட்டு வந்தார். அப்புறமா அவர்கிட்ட மெல்ல விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சது அந்த பையனுக்கு அம்மாவே இல்லைன்ட்டு. இறந்துட்டாங்க அவங்க. ஒரு விஷயத்தை நம்மளாவே யூகம் பண்ணிக்கிட்டே செய்தியை கேட்காம ஒருத்தட்ட வாயிலேருந்து செய்தி வராத வரைக்கும் அந்த பல சோகங்களோ மற்ற விஷயங்களோ எதுவுமே வெளியில் தெரியாமல் போயிடும். அது குழந்தை தான் அது. நான் மேலே மேலே அவனை கேட்காமையே வந்து சொல்லுடா சொல்லுடாலையும் சொல்லாமல் நான் வச்சுருந்தேன் நானோ, இல்லை எதோ ஹார்ஷாக பேசியிருந்தேனா, பிரச்சனை தான் அது. அவன் குழந்த பிள்ளை தான் அவன். அது குழந்தையாக இருந்தாலும் சரி பெரியாளாக இருந்தாலும் சரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சொன்னால் தான் தெரியும். அதை கேட்குறதுக்கான பொறுமையும் அவசியம் நம்ம எடுத்துக்கணும். யார் இருந்தாலும் அவள் வந்து பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். கொடுத்தோம்னா தான் தெரியும் அவங்க இதில் இப்போ வந்து என்ன நல்ல விஷயமா, அது என்ன மாதிரியான காரணங்களால் அவங்க மாதிரி சொல்கிறாங்க பேசுங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது. அப்பே சொல்லி நம்ம கேட்டால் தெரியும், வாய்ப்பை கொடுத்தா தான் தெரியும் நம்ம நமக்கு தேவையான தகவலோ செய்தி எதுவாக இருந்தாலும் நம்மளுக்கு தெரியும்.
இப்போ நீங்கள் வந்து பேசுகிறத கேட்குறத பற்றியும் பேச விடுறத பற்றியும் சொல்கிறீங்க. இவ்வளோ பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தும் புள்ளி மண்ணா மண்ணா இருக்கிறத பற்றி நீங்கள்
அது வந்து அவங்களுக்கு அதை சொல்லுவதற்கான ஒரு விருப்பம் எல்லாமே இருந்திருக்கலாம்.
இல்லை
இதை சொல்லி என்ன ஆக போகுதுன்னு கூட இருந்திருக்கலாம். ஏன் இவங்கள்ட்ட நம்ம சொல்லணும்னு கூட நினைக்கலாம். தேவையே இல்லை, நான் அவன்கிட்ட சொல்லணும்னு அவசியமே இல்லைன்னு கூட நினைக்கலாம். அப்படிப்பட்டவர்களுக்கு நம்ம செய்தி எப்படி வாங்க முடியும்?
இல்லை இப்போ ஒரு பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, இல்லை ஒரு சங்கடம்னு ஒன்று இருக்குது, இல்லை வந்து ஏதோ சொல்லணும்னு ஏதோ ஒரு விஷயம் அவங்கள்ட்ட இருந்தும் பேசி தொலைங்கடா, ஏண்டா வாய்க்குள்ளேயே வச்சு மின்னுக்கிட்டு இருக்கீங்க, வாயில் இன்னும் கொழுக்கட்டையாக வச்சுருக்க அப்படின்னு கேட்டாலும் அது ஏன் வந்து சொல்கிறதுல சிலருக்கு இவ்வளோ சிலர்
அதுக்கு நம்ம காரணம் கண்டுபிடிக்க முடியாது. அவங்க தன்னிலை விளக்கம் கொடுக்க தயாராக இல்லை அவ்வளவு.
அது அது நல்ல குணங்கிறீங்களா? அது நல்ல பழக்கம்.
நல்ல பழக்கம்னு சொல்ல முடியாது, அதே நேரம் அதை நம்ம கட்டாயப்படுத்தவும் முடியாது.
கரெக்டு தான், கட்டாயப்படுத்த முடியாதுங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அது நீ சொல்லியே ஆகணும், என்கிட்ட என்கிட்ட நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு இல்லை. இப்போ அது சம்மந்தப்பட்டவங்கள்ட்டையாவது அதை பற்றி பேசணும்ல, சம்மந்தப்பட்டவங்கள்ட்டையும் பேசுறது இல்லை, அது அதாவது அதை சரி பண்ணுறதுக்கான எந்த ஒரு முன்னெடுப்பும் எடுக்கிறது இல்லை. அது அவங்களுக்கு அவங்களையும் பாதிக்குது, அவங்களை சுற்றி இருக்கவங்களையும் பாதிக்கும் போது அது ஏன் அப்படியே அந்த அந்த மௌனத்தில் ஏன் வந்து அவங்க வந்து அது என்ன அது அது நல்லா இருக்கா அவங்களுக்கு? இல்லை அதை வந்து அவங்க அது வந்து அந்த மௌனம் கலையக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்களா, இந்த கஷ்டத்துலேயே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு
நினைக்கிறாங்களா? நம்ம பதில் வந்து தேவையே இல்லை. இது பதில் சொல்லவும் முடியாது. ஏன்னு கேட்டால் அவங்களே அதை சொல்ல விரும்பாத போது அது நம்ம சொல்லு அதை தெரிஞ்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறதே தப்பு முதல்ல. அதை மௌனத்தில் இது பண்ணி போகிறாங்களா இல்லை அதில் அதில் அவங்களுக்குள்ளே போட்டு புதைச்சிக்கிறாங்களா அதெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லை, அந்த மாதிரி சொன்னேன்ல, தன்னிலை விளக்கம் கொடுக்க தயாராக இல்லை. அதை பற்றி பேசுறதுங்கிறதே வேணாங்கிறேன்.
அப்படி பார்த்துருந்தா அப்போ இது இதை சொல்கிறதில் ஒன்றும் எனக்கு பிரச்சனை கிடையாது. இதை சொல்லி ஆக்சுவலி இந்த உதாரணத்தை தான் சொல்லி ஆகணும். வெளியில் ஏதோ யாருக்கோ நடந்த மாதிரி, யாருக்கோ அடி வாங்கின மாதிரி, அடி விழுந்த மாதிரி நான் அதை சொல்ல முடியாது, நடந்ததே சொல்கிறேன். அண்ணன் வந்து என்கிட்ட வந்து ஒரு 6 மாதத்துக்கு என்ன பிரச்சனைன்னே சொல்லாமல் என்கிட்ட பேசாமல் இருந்தான். 6 மாதம் கழிச்சு அது என்ன பிரச்சனைன்னு சொல்லும்போது அது ஒரு அது வந்து அது ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு பிரச்சனையாக தான் இருந்தது.
தான் சொல்கிறேன், அதுக்கான காரணம் சொல்ல முடியாதனால தான் அவனால் அதை பேச முடியல. ஏதோ அவனுக்குள்ளேயே அந்த சோகத்தை போட்டு புதைச்சிக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அமைதி காத்து 6 மாதத்துக்கு அப்படியே அமைதியாகவே இருந்து கடைசியில் அது அவனுக்கு அவனுக்கே தெரிஞ்சிருச்சு அது நான் சென்ஸாக நம்ம நடந்துக்கிட்டோம் அப்படிங்கிறது. இப்போவே என்ன சொல்கிறான்னா அது மாதிரி நான் நடந்துக்கிட்டதே தப்பு தான் அப்படின்னு. ஆனால் அந்த 6 மாத காலமும் யாருக்கு வலி அதிகமாக இருந்திருக்கும்னாக்கா பேசுகிறவர்களுக்கு, பேசாமல் இருந்தவர்களுக்கு கிடையாது. யார் வந்து அதனால் பாதிக்கப்பட்டது?
நான் தான்.
அதே நேரம் அவனுக்கு என்னென்னா இந்த பேசாமல் இருக்கிறதுனால ஏதோ அவனுக்கு ஒரு அமைதி கிடச்சிட்டது மாதிரி அமைதியாக இருந்து பார்த்தான். 6 மாத காலமும் அவனுக்கு வந்து அவனே தண்டனை கொடுத்துக்கிறது மாதிரி அவன் அமைதியாக இருந்தான். இதனால் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு மனச்சங்கடம், அது வந்து என்ன பிரச்சனையே இல்லாமல் ஒரு பிரச்சனையாக நினச்சி அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து அதுக்கு உட்காந்து என்னமோ சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு தீபாராதனை காட்டின கதை தான் அவன் நடந்துக்கிட்டது. இன்னைக்கு அது நான்சென்ஸா தெரியுதா, நம்ம இப்ப நடந்துகிட்ட தப்பு அப்படி. அவனே சொல்கிறான் நான் அப்படிலாம் பேசு அப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு.
ம்
இப்போ அதெல்லாம் நம்ம பேச முடியாது, சரி அவனுக்கு வந்து அது ஏதோ ஒரு மனசுக்குள்ளே ஓடி இருக்கு, நம்ம இப்படிலாம் இருக்கோம் நம்ம அப்படி இருக்கணும், அவனை பற்றி அவனே ஒரு தாழ்வு மனப்பான்மை மனசுக்குள்ளே வச்சுக்கிறது.
அப்போ இது
இப்போ
ஒருவேளை வந்து
இப்போ
இந்த
இப்போ
மாதிரி
வந்து
இருக்கிறது
பேசும்போது
அதோட
தெளிவாக.
வெளிப்பாடு தானா?
ஆமாம்
இப்படி பொதுவாக நம்மளுக்கு ஒரு விஷயத்தை பற்றி சொல்லணும்னு நினச்சாலும் பரவாயில்ல, நான் அதை இப்படியே எனக்குள்ளே வச்சு நானே கஷ்டப்பட்டுக்கிறேங்கிறது, இது ஏதோ ஒரு சுய சுய பச்சாதாபம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. தெரியல எனக்கு இது என்ன அப்படின்ட்டு.
சுயபச்சாதாபம்தான்.
எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எந்த கஷ்டத்தையும் பற்றி இதுக்கு மேலே நான் யார்ட்டையும் பேச தேறல.
என்னடா கஷ்டம்னு கேட்டால் கஷ்டமே கஷ்டமாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான், வேற ஒன்றும் இல்லை.
கஷ்டமே கஷ்டமாக என்னன்றது இதுக்கு.
அப்படிதான். ஆமாம்.
இல்லை எனக்கு என்னென்னா, இப்போ நீங்களும் சரி நானும் சரி, தாத்தா அம்மாச்சி இவங்க எல்லாரையுமே நான் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப எளிமையான மனுஷங்க தான். எதையும் போட்டு குழப்ப மாட்டாங்க. அது வந்து வெள்ளையா கருப்பா, ஆமாவா இல்லையா அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய நேரங்களில் அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்ததா தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது. தாத்தா வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயங்கள், ஒரு முக்கியமானது என்னென்னா, அது கடன் வாங்காத, காரணம் கொண்டு கடன் சொல்லக்கூடாதுன்னு. அது என்கிட்ட நேரடியாக சொன்னதில்லை எப்போவும். அதாவது என் குழந்தைகிட்ட வந்து எங்கேயும் கடன் சொல்லக்கூடாதுப்பான்னா அது கிறுக்குத்தனமாக இருக்கும், நான் எங்கே போய் கடன் சொல்ல போகிறேங்கிற மாதிரி. அது தாத்தா என்றைக்குமே என்கிட்ட அதை டைரெக்டாக சொன்னதில்லை. அவங்க செய்யலை, நான் அதை பார்த்துருக்கேன். ஒரு கடையில் ஏதாவது நான் வேணும்னு கேட்டேனாலும் அது எக்காரணம் கொண்டும் கடன் சொல்லி வாங்கி தர மாட்டாங்க. என்ன அதுக்காக ஒரு வாட்டி நான் ரொம்ப அடம் பிடிச்சேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு வாட்டி ரோட்டில் ஓட விட்டேன்.
எங்களுக்கு டைமே அப்படிதான் சொல்லுவாங்க,
ஆ
சாரு வீடு வாசல் எல்லாம் கவலைப்படக்கூடாது,
ம்
கடன் வாங்கி வீடு கட்டணுமான்னு தான் நான் வீடே கட்டலை,
ம்
கடன் வாங்கி லோன் போடணுமான்னு தான் நான் லோன் போடவே இல்லை.
ம்
இப்படியும் சொல்லி சொல்லி தான் எங்களை வளர்த்தாங்க. ஒரு இதுவுமே
ம்
கடன் படக்கூடாது, கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன்,
ம்
இந்த டயலாக்லாம் சொல்லுவாங்க.
ஆமாம்.
எங்களுக்கு அன்னைக்கு நல்லா தான் இருந்தது,
ஆ
ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஏன் மொத்தம் உலகமே வந்து கடன் வாங்கி தானே எல்லாமே பண்ணுது
ஆக்சுவலி
அப்படின்னு. ஆனால் ஒரு நல்ல ஒரு பழக்கம் என்னன்னு கேட்டால் கடன் வாங்கக்கூடாது, அது நல்ல ஹேபிட்டு தான். அது
உண்மைதான்.
கடைசி வரைக்கும் எந்த பிக்கல் பிடுங்கள் இல்லாமல் வந்து அவங்க உயிர் போணுச்சு. யாருக்கிட்டே 5 பைசா நாச்சியப்பன் கடன் வாங்கிட்டாருங்கிற ஒரு பேச்சு கிடையாது. அது ஒரு நல்ல ஒரு மன நிறைவான ஒரு விஷயம். அது 30% 60% ஏன் ஒரு 80% கூட எங்கள் அப்பாவோட குணம் எனக்கு உண்டு.
ஆமாம்.
யாரோடையும் கடன் வாங்க
மாட்டேன்.
நான் கடன் வாங்கிட்டேன்னு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் யாருக்கிட்டையாவது 5 பைசா வாங்கியிருக்கேன் நான் வாங்கியிருக்கேனான்னு யோசிச்சு பார்த்தா
உங்கள்கிட்ட இருந்தால் பிடிங்கிட்டு போனேன்.
அதை கொடுக்கறது அவங்க வேணா மறந்துட்டாங்க.
ஆமாம்.
ஆனால் நான் யாருக்கிட்டையும் 5 பைசா 10 பைசான்னு வாங்கினேன்னா அப்படின்னா ஒரு பர்சன்ட் கூட நான் சொல்ல முடியாது. ஏன்னா யாருக்கிட்டையும் நான் வாங்கினது கிடையாது. அவ்வளோ கஷ்டத்தில் கூட 5 பைசா யார்ட்டும் அப்படியே நான் யாராவது ஒருத்தர்கிட்ட ஒரு கூட வேலை பார்க்குறவங்கள்ட்டையோ அவங்கள்ட்டையோ ஏதோ ஒரு இந்த மாதிரி ஒரு டீ டைம்லேயோ எதுலேயோ ஒரு பொருளை வாங்கிட்டேன், பர்ஸில் பைசா இல்லைன்னு வாங்கிட்டேன்னா கூட எனக்கு அது அவ்வளோ பெரிய கடனாக தெரியும். ஏய் நான் 2 ரூபா 50 காசு அந்த பிள்ளைக்கு நான் கொடுக்கணும் நாளைக்கு, மறுநாள் காலையில் போன உடனே அதை கொடுத்துட்டேன்னா தான் மனசாகும்.
அது சரி.
ஏன் மிஸ் இப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க.
ஆமாம்.
வேண்டாமா நான் அவ்வளோ கடன் பெரிய கடமா இது எனக்கு அப்படின்னு. அப்படிப்பட்ட எனக்கே வந்து நிறைய பேர் வந்து நல்ல விதமான இதுகள்லாம் எனக்கு பண்ணி விட்டுருக்காங்க.
நல்ல விதமாங்கிறது ஏதோ வஞ்ச புகழ்ச்சி மாதிரி இல்லை.
நீ என்ன இந்த கடனுக்கெல்லாம் இருக்க, நீ இந்த பாரு நாங்கள் வச்சுருக்கோம் பாரு எவ்வளோ பெரிய கடன்லாம் அப்படின்னு. எனக்கிட்ட வாங்கினவங்கலாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நடந்துருக்கு.
இங்கே ஏதோ சொல்ல வந்து கடனுக்குள்ளே போயிட்டான். எதை சொல்ல வந்தேன்னா, தாத்தா வந்து அதான் அது சொல்லி கொடுத்தாங்க, அதை வந்து இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு சொல்லி கொடுத்தாங்கிறத அவங்க பண்ணுறத பார்த்து கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பேசுங்கடா என்னன்னாலும் பேசுங்க. அது என்கிட்டயுமே வந்து தாத்தா அம்மாச்சி எப்போவுமே என்னென்னா, ஏதாவது ஒரு மாதிரி மூஞ்சி தொங்கி போய் கடந்துச்சுன்னா என்ன என்னன்னாலும் சொல்லு, எதுவாக இருந்தாலும் சொல்லு, எங்கள்கிட்ட சொல்லு, தாத்தா அம்மாச்சிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிற, சொல்லு என்னப்பா சொல்லு, யார் அது யார் எந்த வாத்தியை அடித்தது ஒன்று ஏவா அவன் என் பேரனை கை வச்சது அந்த மாதிரி ஸ்கூலுக்கே வந்து கிளம்பி வந்து பஞ்சாயத்து பண்ணி பிரச்சனை பண்ண கதையெல்லாம் வந்து உண்டு. ஸோ அதனால் அவங்கள பொறுத்த அவங்கள்ட்ட இருந்து நான் முக்கியமாக எதை கற்றுக்கிட்டேன்னா இல்லையோ, பேசுகிறனும் எதுனாலும் பேசணும், உள்ளேயே வச்சுக்கக்கூடாது, எதுனாலும் சொல்லுங்கடா, சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட பேசுங்க. ஊரெலாம் நீ தண்டோரா போட்டு சொல்லிடுறதெல்லாம் விஷயம் கிடையாது, இல்லை பேசு, யார்கிட்ட போய் பேசணும் பேசு.
கற்றுக் கொடுத்தாங்க
என்னது
சின்ன பிள்ளைங்க என்ன என்ன வந்து ஒரு ஒரு செயல் நல்லா பண்ணிட்டாங்க அப்படின்னா பாராட்ட கற்றுக்கணும். அதை வந்து நான் வந்து எங்கள் வயசில் நான் வந்து சின்ன பிள்ளையில் நான் படம் வரைஞ்சேனாலோ இல்லை ஏதாவது ஒரு இதை செஞ்சுட்டேன் ஒரு கதை சொல்லி அதை உடனே பக்கத்தில் எல்லார்ட்டையும் சொல்லி பெருமைப்படுவாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பிறந்தோன்னே பேரைங்க வந்து இதை பண்ணிட்டாங்க அதை பண்ணிட்டாங்க இப்படி செய்கிறானுங்க அப்படி செய்கிறானுங்க அப்படின்ட்டு அக்கம் பக்கத்தில் எல்லார்ட்டையும் போய் சொல்லிடுவாங்க. நீங்கள் சின்ன பிள்ளைங்கள ஏதாவது ஒரு கதை இந்த போட்டிகள் நிறைய போட்டிகள்லாம் வந்து ஜெயித்தோன்னே ஒருத்த பாக்கி இல்லாமல் சொல்லி வர்றது. அதே மாதிரி ஏதாவது ஒரு இதில் ஜெயிச்சிட்டான் அப்படின்னா என் பேரன் இதில் செஞ்சிட்டான் இதை செஞ்சிட்டான் அதை அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னு பெருமை பண்ணுறது. அப்போ அது வந்து என்ன ஆகும்னா அந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும், பாராட்டுதல் வந்து பிள்ளைகளுக்கு அதிகப்படியான ஒரு உற்சாகத்தை தரும். அதை வந்து உங்கள் தாத்தா வந்து சின்னதுலேருந்தே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவங்க அப்படி பண்ணுவாங்க. அந்த மாதிரி அதை உங்கள் காலத்தில் நீங்களும் பண்ணணுங்கிறேன் நான். பாராட்டுறதுங்கிறது அடுத்தவங்கள பாராட்டுறது அருமையான விஷயம், அதுக்காக சும்மா எல்லாம் பாராட்டக்கூடாது.
அது எப்படி சும்மா பாராட்ட
அது
முடியும்?
சும்மா பாராட்டினா அது பேர் ஜால்ரா.
ஓ அந்த அதுவா? ஓகே
எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாரு, ஆஹா அவரை போல உண்டான்னு சொன்னா அது பேர் ஜால்ரா. உண்மையான பாராட்டா இருக்கணும்.
அது சரி, சும்மா ஆனா சும்மா பேசலாம்ல, சும்மா பாராட்டு சும்மா பாராட்டுறதுங்கிறது சும்மா பேசுங்கடா அப்படிங்கறது தானே இங்க பிரச்சனையா இருக்கு.
பேசணும்னாலும் ஏதாவது ஒரு விஷயமா பேசணும்.
விஷயம் இல்ல, விஷயம்
ஏதாவது ஒரு ஒரு விஷயத்த பத்தி சொன்னா கேட்கலாம் பேசலாம்.
சும்மா பேசினாலும் ஏதாவது விஷயத்த பத்தி தான் பேசுவாங்க. சும்மாங்கிறதுக்காக சும்மா சும்மா பேசுறதுனால ஏதாவது ஒரு விஷயம் பத்தி தான் பேசுவாங்க. ஆமா, அது அவங்களுக்கு ஏதாவது பொழுதுபோக்கான ஒரு விஷயமா இருக்கும். ஏதாவது அதான் எனக்கு, நான் லாஸ்ட் ஒரு 6-7 மாதத்தில் வந்து நான் ரொம்ப என்னை வந்து ரொம்ப எனக்கு தேவையான ஒரு விஷயமா எது இருந்ததுன்னா பேசுகிறதும் பேசுகிறத கேட்குறதும் ரொம்ப தேவையாக இருந்தது. அதுவும் முக்கியமாக சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட ஆல்ரெடி, என் ஆஃபீஸ் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். ஏன்னா அங்கே அதுவும் இன்னொரு பிரச்சனையான விஷயம் என்னென்னா, எனக்கு பிரச்சனையான விஷயமா இருந்தது என்னென்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்து எல்லாருமே வந்து ஏஜில் என்னோட ரொம்ப எல்டர்ஸ். எந்த அளவுக்குன்னா என்ன குறை, எல்லாருமே என்னை விட ஒரு 10 மினிமமாக 10 வயசாவது என்னோட எல்டராக இருப்பாங்க, 10-15 வயசாவது எல்டராக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதால என்ன ஆகுனா அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி எந்த ஒரு விஷயம் என்னால் டக்குன்னு பேச முடியாது. அவங்க ஒரு வேற ஒரு விஷயத்தை பற்றி பேசுவாங்க, அவங்க வேற ஒரு வேவ்லென்த்தில் பேசுவாங்க, அவங்களுக்குன்னு பேசுகிற சில விஷயங்களில் பேசினா தான் அவங்க அந்த வேவ்லென்த்தில் பேசுவாங்கங்கிறதால நிறைய நேரத்தில் நான் சும்மாவே இருப்பேன். தெரியாமல் எதுவும் பேசி அசிங்கப்படக்கூடாது, தெரிஞ்சா பேசுவோம் தெரியலன்னா பேசாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருப்பேன். நம்ம ஆட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டு அப்படிங்கிற மாதிரி. அதனால பேச்சே இருக்காதா? என்ன ஆகுன்னா ஒரு கட்டத்தில் என்ன ஆரம்பிச்சு, அதுவும் பர்டிகுலர்லி இந்த லாஸ்ட் 6-7 மாதத்தில் வந்து ஒர்க்லோடும் ஹெவியாகினதால அது ஒரு மாதிரி உடல் ரீதியான சோர்வும் மன ரீதியான சோர்வும் ரெண்டும் ஒன்றா சேர்ந்தோடனே யாராவது பேசுறதை கேட்டுக்கிட்டே இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோண ஆரம்பிச்சிது. என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா பாட்காஸ்ட்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அது வரைக்குமே பாட்காஸ்ட்லாம் ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு பிடிச்ச பாட்காஸ்ட்லாம் வந்து ஃப்ரீக்குவன்சி 10. ஐயோ டே, வாரத்துக்கு ஒரு எபிசோட் வச்சுக்கிட்டு நான் என்னதான்டா பண்ணுறது, டெய்லியும் ஒன்றாவது போட்டு விடுங்கடாங்கிற லெவலுக்கு அது போக ஆரம்பிச்சிட்டேன். என்ன அதை கோப்பப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணேன்னா, இந்த நம்ம ஹரி படங்கள் அப்புறம் நிறைய, இது மாதிரி ஹரி படங்கள்னு ஏன் சொல்கிறேன்னா நிறைய வசனங்கள் இருக்கிற படங்கள்லாம் இது இருக்கோ, இந்த சூரா விவேகம் இந்த மாதிரி படங்கள் எல்லாம் போட்டு விட்டு பின்னாடி யூடியூப்பில் ப்ளே பண்ணி விட்டுட்டு உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பேன், படத்தை கேட்டுக்கிட்டு இருப்பேன். எனக்கு யாராவது கான்வர்சேஷன்ஸ் காதில் கேட்டுக்கிட்டே இருக்கணும், பேசுகிறது ஒரு பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற லெவலில் இருந்தேன். பேசுகிறத வந்து ஏதோ இப்போ ஏதோ கிடைப்பதற்கு அரிய பொருள் மாதிரி அந்த நேரத்தில் இருக்கவும் எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக போச்சு. என்னடா அது இந்த நிலைமைக்கு வந்துட்டோமே. அது ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட வந்து பேசியிருக்கலாம், ஆனால் என்னென்னா ஃப்ரெண்ட்ஸுங்களும் வந்து அவங்களும் நிறைய பிரச்சனைகள் வேலைகள் அது இதுன்னு எல்லாருமே கிட்டத்தட்ட எல்லாருக்குமே 2020 ஒரு மாதிரி கடியாக தான் இருந்தது. அதனால் அவங்களையும் சும்மா சும்மா தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்க முடியல. அதனால் இந்த மாதிரியான சுத்து வழியெல்லாம் போட்டு அந்த 6-7 மாதத்தை தாண்டி வந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ அது வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து எல்லாமே சரி பண்ணி கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்கதால எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு பாஸ்போர்ட் வச்சுருந்தோமோ அதெல்லாம் திரும்ப கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமாக எடுத்து தோண்டி தோண்டி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதில் தான் வந்தது இந்த பாட்காஸ்ட்டும் அதுக்கு தான். சரி என்ன தான் பேசுகிறது அப்படின்னு யோசிக்கும் போது இதுக்கு முன்னாடி ரெக்கார்ட் பண்ண எபிசோடெலாம் கேட்டு பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஷையாக இருந்தது. ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறோமே, விஜிஎம்லாம் போட்டு இதெல்லாம் பண்ணி எடிட்லாம் பண்ணி பவுடர்லாம் போட்டு தான் அதை கொண்டு போய் நிறுத்தணுமா? சும்மா சகஜமாக பேசுவோமே, ஏன் அதில் என்ன இப்படி தானே தினமும் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை ஒரு நாள் ஒரு ஒரு எபிசோடாக சும்மா ரெக்கார்ட் பண்ணால் என்ன அப்படின்னு தோணுது. எதை பற்றி பேசலான்னு எதுவும் ஐடியா இல்லாமல் தான் உட்காந்தது. அப்போ தான் என் தாய் பார்த்தோன்னே, வாங்க வந்து உட்காருங்க, சும்மா அப்படியே பேசுங்க, நம்ம பாட்டுக்கு பேசுவது அதுன்னு நம்ம பாட்டுக்கு எதாவது கேள்வி கேட்குற மாதிரி சில கேள்விகள் கேட்க, அவங்க அதுக்கு ரொம்ப டீப்பான பதில்கள்லாம் கொடுக்க நல்லா தான் போச்சுன்னு
அப்படியா?
நம்புறேன். ஆமாம், நீங்கள் நல்லா தான் பேசுனீங்க, நான் தான் எனக்கு தான் அடுத்து ஐயோ இன்னும் இவ்வளோ இதாக பேசுகிறாங்க, ஈடு கொடுக்க முடியாது நம்மளா. பா எனக்கு என்ன தோணுதுன்னா, பாட்காஸ்ட் கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, டேய் நீ பேச நான் அம்மாவை பேச விடுன்ற போடான்னு என்ன தோணுது. அப்போ சொன்னாலே அது எனக்கு சந்தோஷம் தான். ஆக்சுவலி என்னை விட என் தாய் சிறந்த பேச்சாளி. ஆமாம் தானே,
அது நான் சொல்ல முடியாது.
பார்த்தீங்களா, இந்த தன்னடக்கத்துக்கு தான்
ரோட்டரி கிளப்பில் கூப்பிட்டாங்க பேசுறதுக்கு. அருணாங்க அப்போ பேசுறது கூப்பிட்டா எந்ததை பற்றி பேசுறது? பெண்கள் முன்னேற்றம் அப்படின்னு. பெண்கள் முன்னேற்றம்னு சொல்லவும் என் டாபிக் எடுத்து பெரிய அளவில் நான் ரெடி பண்ணி போய் வேணா முதல் முதல்ல மேடையில் ஏறி பேசுறதுல அப்படின்ட்டு. அப்போ வந்து நிறைய பெண்கள்லாம் அந்த நேரத்தில் சாதிச்ச நிறைய விஷயங்கள்லாம் வந்து அங்கே ஒன்று இங்கே ஒன்றா எடுத்து, அதில் ஒரு சரஸ்வதி அம்மான்னு ஒரு தஞ்சாவூரில் இருந்து தான், தஞ்சாவூராக கும்பகோணமாக தெரியல, அவங்க 1 ரூபாய்க்கு ஹிந்தி கற்றுக் கொடுத்துருக்காங்க. அந்த ஹிந்தி கற்றுக் கொடுக்குற அந்த அம்மா வந்து எப்படின்னு கேட்டால் நல்லா படிச்சிருக்காங்க. பம்பாயும் இந்த கலவரத்தில் வந்து அவங்க ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாருமே அதில் இறந்து போயிட்டாங்க அந்த வன்முறையில். இவங்க மட்டும் தனியாக வந்து இந்த ஊரில் குடியேறி வந்து ஹிந்தி கற்றுக் கொடுக்க வந்து 1 ரூபாய்க்கு ஹிந்தி டியூஷன் அப்படியே இது பண்ணி அந்த 1 ரூபாயை வச்சு மற்றவர்களுக்கு உதவிகள் செய்கிறது. இவங்களோட குடும்ப வருமானம் போக மிச்ச, குடும்பத்துக்கு தேவையான செலவு செலவு போக மிச்ச காசு மற்றவர்களுக்கு கொடுக்குற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு பெண்மணியை பற்றி பேசினேன் அதில். அது ஒரு இதில் இப்போ நானாக ஒன்றும் இது பண்ணலை, ஒரு அரட்டை அரங்கத்தில் இதிலே பார்த்த ஒரு செய்தி தான் அது. அதை வந்து பேசி நான் அந்த மொத்தத்தில் அந்த தகவல்கள்லாம் சேகாரம் பண்ணி ஜான்சி ராணியை பற்றியும் வேலு நாச்சியாரை பற்றியும் அங்கே ஒன்று இங்கே ஒன்று நிறைய செய்திகள்லாம் கோர்வையாக இது பண்ணி தான் அந்த இதில் நான் பெண்கள் முன்னேற்றம் நாட்டு முன்னேற்றத்துக்கு பெண்களின் பங்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசினேன். அதை எப்படியும் ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்பேன், அரை மணி நேரத்துக்கு கம்மியாக தான் இருக்கும், ஆனால் ரொம்ப படபடப்பாயிடுச்சு அதை பேசி முடிக்கிறதுக்குள்ள. கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சிருக்கலாம், செம்ம ஸ்பீடாக பேசிட்டேன்னு கேட்டால் படபடப்பில் வந்து எங்கே மறந்துடுவோமோன்று வேக வேகமாக பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து யோசித்தேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மெதுவாக பேசியிருக்கலாம். ஆனால் நிறைய நல்லா பாராட்டு நிறைய கிடச்சிச்சு, நல்லா பேசியிருந்தீங்க அப்படின்ட்டு. எனக்கே என் குரல் மைக்கில் கேட்கும்போது எனக்கே பயமாக இருந்தது, அவ்வளோ பயங்கரமாக இருந்தது.
அது ஆக்ரோஷமாக பேசியிருப்பீங்க.
12 வருஷம் கிடையாது, 12 வருஷத்துக்கு மேலே இருக்கும். 2008 நினைக்கிறேன், 8-9 பேசுனேன்னு
நினைக்கிறேன்.
அது மாதிரி நம்மளுக்குள்ளே நிறைய வந்து திறமைகள், நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஒளிஞ்சு கிடக்கும், நம்ம தான் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. நம்மளுக்கு எதுவுமே தெரியாது தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு அதை அப்படியே உள்ளர்கள் அப்படியே போட்டு மூடி வச்சிடறோம். அது என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்போ நீ இப்போ கேட்டு நான் பேசுனேன்னு சொன்ன பற்றியா, அது மாதிரி எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி பிச்சுக்கிட்டு வரோம் லைட்டாக, நல்லா பேசணுமா இல்லையான்னு அது அடுத்தது தான் சொல்லணும், நம்மளே சொல்லிக்கக்கூடாது.
எனக்கு என் தாய் பேசுறது எப்பவும் நல்லா தான் இருக்கு, அது வந்து கேட்குறவங்களுக்கும் அப்படி தான் இருக்கும்னு தான் நான் நம்புகிறேன்.
அவ்வளோதானா?
ஆக்சுவலி இப்போ அடுத்த டாபிக்கு தாய் லீடு கொடுத்துட்டாங்க, அதுதான் அநேகமாக அடுத்த டாப்பிக்காக இருக்கும். பெண்கள் அது ஜென்ரலாகவே அதில் நிறைய விஷயங்கள் பேசுகிறதுக்கு இருக்குது, அதனால் வந்து என் தாய் வாயாலேயே அதெல்லாம் பேச வச்சு கேட்கணும், என் காதார கேட்கணும், அதை நீங்களும் கேட்கணும்னு எனக்கு ஆசை. ஸோ அது அடுத்த டாப்பிக்காக இருக்கும் அப்படிங்கிறதை சொல்லிக்கொண்டு இந்த வலையொலியை நிறைவு செய்கிறேன். என்றென்றும் அன்புடன் உங்கள் நான்.